இப்பொழுது ஆலய வழிபாட்டு முறை எனும் தலைப்பில் சிவ திரு கார்த்திகேய சிவம் அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள், நம்மை நெறிப்படுத்துவார்கள்.
பிரணம பார்வதி பதஜே, ஹரணம பார்வதி பதஜே. விடிவதுமே வண்ணீற்றி மெய்யிர் பூசி விழுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யிர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று. செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும். செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும். துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும், துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும். சுடலை தனில் நடமாடும் ஜோதி என்றும், கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே, கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே. நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன்னலகிட்டு மெழுகும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும். மலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும், அலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும். ஆரூரா ஆரூரா என்றென்றே அலரானில்லே. ஓம்.
மிகவும் வெற்றிகரமாக 168 மாதங்களை கடந்திருக்கின்ற இந்த அற்புதமான அருள் ஞான சபையினுடைய சத் சங்கத்திலே கூட்டத்திலே உங்கள் எல்லோரோடும் அநேகமாக நீங்கள் அனைவருமே 168 கூட்டங்களையும் கேட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்கள் எல்லோருடன் ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்ற நாவுக்கரசர் பெருமானின் கருத்திற்கு இணங்க ஆலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கான வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய அடியேனுடைய குருநாதர் சிவஸ்ரீ ராஜாபட்டர் அவருடைய புன்னார் திருவடி கமலங்களை முதற்கண் வணங்கி துதிக்கின்றேன். இது போன்ற ஒரு அருள் ஞான சபையை நிறுவிய தாயார் ஸ்ரீமதி ராதா தியாகராஜன் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப பணக்காரர்கள் எல்லாம் வந்து இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகத்தை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் போறாதே, எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்னு ஒரு 10-15 காலத்துக்கு முன்பு என்னோட குருநாதர் ராஜாபட்டர் ஐயா அவர்களோடு சேர்மன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எட்டியது. தேவையில்லாத விஷயத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதுல ஒரு கருத்து இருக்கிறது. அப்புறம் நான் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன், இன்னும் மாணவன் தான். போன உடனே ஏதோ கும்பாபிஷேக விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார்கள், நீங்க எங்க பாடசாலையில் படிக்கிறீங்களா? ஆமா. திருநீற்று பதிகத்திலே அருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர்னு ஞான சம்பந்தர் பாடுறாரு, என்ன அர்த்தம் சொன்னார். நான் பதிகமே படிச்சதில்லை அப்ப. இப்படி ஒரு கேள்வி கேட்டாரே, நம்மளால பதில் சொல்ல முடியல. என் மூஞ்சியை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இவனுக்கு தெரியல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. நமக்கு என்ன தெரியறதுன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து நிறைய ஞானிகள் இல்ல, ஞானிகள் போல வேடமிடுவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறாரே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுது நமக்கு இதுல இருந்து. தவம் பண்ணினா கூட அவன் ஆசையில இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருநீற்றை முறையாக இட்டுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அருந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீர். மேற்பட்ட சிந்தனை. நமக்கெல்லாம் ஒரு பதவி வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது. அப்படியே இப்படியே மோகத்துல மிதக்கிற மாதிரி ஆயிடுவோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஆலய வழிபாட்டு என்ற தலைப்பில் தான். வழிபாட்டு முறை. சிவபெருமான் ஒரு கடல், அந்த கடலினுடைய மறுகரையிலே வீற்றிருக்கின்றார் இடபாரூடராக. பெரிய கடல், அந்த கடலினுடைய மறுகரையில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மறுகரையிலே நாமெல்லாம் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உண்மையான இயல்பு தெரியாமல் இறைவனுக்கு ஒப்பான ஆற்றல் இறைவனே நமக்கு தந்திருக்கின்றான் என்ற அறிவு இல்லாமல் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றோம். ஒரு கிணற்றுக்குள்ளே குழந்தை விழுந்துட்டு சொன்னா தாய் எந்த விதமான யோசனையும் செய்யாமல் உடனே தாவி குதித்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்வாள். அவளுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அதுதான் தாயின் குணம். அப்படி ஒரு தாயை காட்டிலும் மேலான தயவுடையவனாகிய பரமேஸ்வரன் இறைவன், தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் இந்த மறுகரையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் தன்னோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் பூண்டு விளங்குகின்றான். ஆணவ மலத்தினில் அமிழ்ந்திய பசுக்களை அனவரதம் தன்னகத்தே ஐக்கியம் கோடற்கு அருந்தொழில்கள் ஐந்து நனி ஆற்று ஐமுகன் நாகினி மானுடன் அவிண்டனல் ஆகமம் என்பார் பாம்பன் சுவாமிகள். எப்படி ஒரு ஆசை! சரி, பரமேஸ்வரன் ஆசைப்படுறார்னா அந்த ஆசை நமக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு போன் பண்ணி சொல்லணும், இல்ல ஃபேக்ஸ் அனுப்பணும், இமெயில் அனுப்பணும். அவர் அந்த கரையில இருக்கார், நாம இந்த கரையில இருக்கோம், தொடர்பே இல்லையே. முதல்ல ஒரு ரெண்டு பெரிய படகு அனுப்பினார். வேதம்னு ஒரு படகு முதல்ல வந்தது, பெரிய படகு. அடுத்து சிவாகமம்னு ஒரு படகு வந்தது. ரெண்டு படகும் இந்த கரையில வந்து எப்படி உங்களை எல்லாம் அந்தந்த இடத்திலே வந்து இந்த கல்லூரியினுடைய பேருந்து ஏற்றிக்கொண்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்ததோ அது போல எல்லோரையும் ஏற்றி செல்வதற்காக இரண்டு படகுகள், வேதம் சிவாகமம் என்னும் இரண்டு படகுகள் மறுகரையை வந்து அடைந்தது. மறுகரையை வந்து அடைந்தவுடனே அந்த வேத சிவாகமத்திற்கு தலைவராக இருக்கின்ற ரிஷிகள் எல்லாம் மக்களை நோக்கி சொல்கிறார்கள், நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்ட துன்பங்களில் இருந்து நீங்கள்லாம் நீங்கி இறைவனுடைய பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த படகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள், நேராக நீங்கள் இறைவனை சென்று அடையலாம். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நக்கு நிந்துருக யாமாட்டோம் நீயோ வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவா என்று நம்மளை எழுப்புகிறாரே மாணிக்க வாசக பெருமான். அது போல ஆகமங்கள் எல்லாம் நம்ம எழுப்புகின்றன, தட்டி எழுப்புகின்றன. வாழ்க்கை என்பது சாதாரணமாக பொருளை ஈட்டுவதும் திருமணம் செய்து கொள்வதும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கொள்வதும் அநேகமான வாகனங்களை மட்டும் கொண்டு செல்வதும் அல்ல. ஏன்னா இது எல்லாமே நமக்கு நடுவுல வந்தது, நடுவுலயே நம்மளை விட்டு போயிடும். இதுதான் ஆகமங்கள் நமக்கு கூறுகின்ற அறிவுரை. நமக்கு தெரியும், தெரியாம இல்ல, தெரியாம ஒரு விஷயத்துல பற்றுக்கொண்டிருந்தாலே ஆபத்து. நாம எல்லா விஷயமும் தெளிவாக தெரிந்திருந்தும் பற்று வைத்திருக்கின்றோம், தப்பில்ல. அதாவது திருமணம் செய்து கொள்வதோ குழந்தைகளை பெற்றுக் கொள்வதோ வீடு கட்டி வாழ்வதோ கோடான கோடி சொத்துக்களை வைத்துக் கொள்வதோ கூட தவறல்ல, தவறு என்று ஆகமங்கள் நம்மிடம் சொல்லவில்லை. ஆனால் அது நிலையானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றன ஆகமங்கள். நிறைய உபதேசங்களை ஆகமங்கள் வழங்கியிருக்கின்றன, அதையெல்லாம் எடுத்து சொல்ல இப்பொழுது காலம் இல்லை. என்னன்னா, மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த கரையை மதுரை என்றும் அந்த கரையை சென்னை என்றும் வைத்துக் கொண்டால் பேருந்திலே பயணிக்கலாம், ரயிலிலே பயணிக்கலாம், தனியாக கார் வைத்துக் கொண்டு பயணிக்கலாம், விமானத்திலும் பயணிக்கலாம். ரிஷிகளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த படகிலே பயணம் செய்வதற்கு மக்களுக்கு முன்பு போல இப்பொழுது ஆர்வம் இல்லை. எப்போ உலக படைப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட எல்லோரும் அதில் ஏறி அமரவில்லை. ஏன்னா அது மெதுவா ஊர்ந்து 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 போய் சுவாமிகிட்ட சேருது. நமக்கு எல்லாருக்குமே பஸ்ல போறதை விட, ரயில்ல போறதை விட, கார்ல போறதை விட விமானத்துல போறதுக்கு பணம் இல்லாட்டாலும் விமானத்துல போறதுதான் பிடிக்கும். சீக்கிரமா போயிடலாம், அது என்னமோ சொகுசா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, மக்கள்லாம் இப்படி விரும்புறாங்களே அப்படின்னு சுவாமி பார்த்தார். ரொம்ப நாள் ஆச்சு லோகம் சிருஷ்டி பண்ணி, இன்னும் எத்தனையோ கோடான கோடி ஜீவர்கள் நம்ம கிட்ட வந்து சேரவே மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எப்படியாச்சும் இவங்களை வந்து ஈர்த்தரணுமே நம்ம பக்கம், பிளைட் அனுப்புவோம் அப்படின்னு நாலு பிளைட் அனுப்பினார். ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், இந்தியன் ஏர்லைன்ஸ், ஒரு நாலு ஏர்லைன் அனுப்புறார். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். வேகமா பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களப்பா, பிளைட்ல ஏறுங்கப்பா. பன்னிரு திருமுறைகள், அதுல முதல் எட்டு திருமுறைகள்ல இந்த அடியார்களுடைய பாடல்கள். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், திருமுறைகளை போற்றி பரவினாலே நாம் எடுத்த இடத்திலிருந்து இறைவனை சென்றடையலாம். அவர்கள் எல்லோரும் பல வகைகளிலே முயற்சித்தார்கள், நிறைய பேர் சேரல, டிக்கெட்டு சேரல. சரி, வேற வழி பண்ணுவோம். ஞான நாவுக்கரசர் பெருமான் வந்து நம்மை போன்றே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர். ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு துன்பம் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமியிடம் கொஞ்சோண்டு காலம்தான், மாணிக்க வாசக பெருமானும் கொஞ்சோண்டு காலம்தான், 32 வயசு தான். நாவுக்கரசர் பெருமானுக்கு அநேக துன்பங்கள் ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாழ்க்கை வந்து அந்த ஆட்கொள்ளப்படுகின்ற நிலையிலேயே துன்பத்தால் தான் ஆட்கொள்ளப்படுகிறார். சூளையினாலே தவிக்கின்றது சூளை தவிர்த்தருளாய்ங்கிறார் சுவாமியை பார்த்து. சுவாமி க்ஷணத்துல தவிர்த்துறார், விபூதி கொடுத்த மாத்திரத்திலே துன்பம் நீங்கி விடுகிறது. தவிர்க்கின்றது சூளை தவிர்த்தருளாய் என்று கேட்டவர் இடைப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அல்லது 20 ஆண்டுகளுக்குள்ளாக நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொன்னார். சொல்லிருக்கார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படியா தைரியம் வந்ததுன்னு நான் கேட்டேன் நாவுக்கரசர் சுவாமிகள்கிட்ட. சுவாமிகள் சொன்னார், அதுக்கு ஒரு வழி இருக்கு, இறைவன் அந்த கரையில இருக்கான்னு நீ தப்பா நினைக்காத, அந்த கரை இந்த கரைங்கிறதெல்லாம் புரியறதுக்காக சொல்றது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். நானும் சுத்தி முத்தி பார்த்தா நமக்குள்ள தெரியல, நெஞ்சு தெரியுது, பல்லு தெரியுது, கால் தெரியுது, கை தெரியுது, சுவாமி தெரியுது, அதுக்கு என்னையா பண்றதுன்னு புரியலையே. இருமாந்து இருக்க வேண்டும், பெருமானுடைய சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோங்கிறார். அதற்கு வழிய அங்கமாலையில போட்டு காமிச்சார், திரு அங்கமாலை. நாமெல்லாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோம், எப்படி வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறிய கருத்தை தெளிதின் அமுதம் போல நமக்கு விளக்கி காட்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். என்னன்னா, அவர்களுக்கு இருந்த பாவம் நமக்கு வருவதில்லை. நாமும் வழிபடுகிறோம், அவர்களும் வழிபட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு பயன் நமக்கு கிடைப்பதில்லை. அதே திருமுறைதான், அதே பண்ணிலே பாடினால் கூட அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் நமக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கலன்னு நமக்கு என்ன வந்துருது? சந்தேகம் சுவாமி மேல போயிருது, அப்படி இல்லைன்னா மொழி மேல போயிருது. ஒருவேளை இந்த மொழிக்கு ஆற்றல் இல்லையோ, சம்ஸ்கிருதத்துல பாடினாதான் சாமி ஏத்துப்பாரோ. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவன் இறைவன், எப்படி சாத்தியம் அது? மிக அழகாக ஒவ்வொரு அங்கமும் இறைவனை எப்படி துதிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறார். அதன் பயனாகத்தான் இறைவனை எனது கருவிகள் அனைத்தும் ஒன்றாக பற்றி வழிபட்ட காரணத்தால் தான் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுங்கிறார். அது மட்டும் சொல்லல, அவர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும், பனித்த சடையும், பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும், இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை. திருப்பி நான் பிறந்துட்டு போறேன், ஒரு ஒரு பிறவியிலையும் இறைவனை போற்றி வழிபடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணமும் அவருக்கு வந்து விட்டது. துன்பக் கடலிலே மூழ்கியவர், தூயவனானவர். ஆலய வழிபாடு என்பது நமது கலாச்சாரத்திலே ஊறிப்போன ஒன்று. சாஸ்திரங்கள் பல இடங்களிலே இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகின்றன. நம்ம நாட்டினுடைய பேர் இருக்கே பாரதம்னு பேர். அடியேன் சிங்கப்பூரிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஹிந்து சங்கம் என்ற ஒரு அமைப்பிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது இந்த பாரதம் என்ற சொல்லுக்கு பொருள் கொள்ள வேண்டும், பொருள் செய்ய வேண்டும் என்று எண்ணி அங்கே நான் விளக்கம் செய்தேன். என்னப்பா இது பாரதம்? பா அப்படின்னா ஞானம்னு பொருள். பா அப்படின்னா ஞானம்னு பொருள். ரதம் அப்படின்னு சொன்னா ஆசை, பிரியம். இப்ப பாரதம் சொன்னா யாருக்கு ஞானத்திலே பிரியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு பாரதியர்கள் என்று பொருள். இது நானாக கொண்ட பொருள். சாஸ்திரங்களிலே நான் எங்கும் பார்த்ததில்லை. அங்கே நம்மை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால சொல்லிவிட்டேன். அப்புறமா மகாகவியை படிக்கும் போது மகாகவி சொல்றார் ஒரு இடத்துல, ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர்னு. அப்படியே ஆனந்தமா இருந்தது எனக்கு. தெரியாம சொல்லிட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்து குற்ற உணர்வு அகன்றது. ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர்கள். சந்தோஷம் எனக்கு. நாம் செய்த செயலை பெரியோர்கள் அங்கீகரிக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் இருக்கிறதே, கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பிறகு இன்னொரு பெரியவர் சொன்னார், யாஸ்கர் என்ற ஒரு பெரியவர் சிக்ஷா சாஸ்திரத்திலே இதே பொருளை சொல்லியிருக்கிறார் என்று. அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, பரமேஸ்வரனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம், இருமாப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் இங்க பேச வந்தது, இல்லாட்டா வந்திருக்க முடியாது. இருமாப்பு இருக்க வேண்டும், அகங்காரம் இருக்கக்கூடாது. திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். கவலைகள் நம்மை மாய்க்காமல் நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அவை எப்பேற்பட்ட நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று போற்றுகின்றார். எதுக்கு சொல்றேன்னா, அப்பேற்பட்ட கலாச்சாரம் இருந்ததனாலதான் ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இங்கே அமைந்திருக்கின்றன. அதே கலாச்சாரத்திலே வாழ்ந்த நமக்கு இன்று ஆலய வழிபாட்டு முறை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதே என்கின்ற ஒரு ஒரு ஆதங்கம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்திலே நமது நாடு எல்லா விஷயங்களுக்கும் பெயர் போன நாடு ஒரு காலத்திலே. இதை பற்றி இன்றைய இளைய சமுதாயம் இப்படி சிந்திக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, இந்த மூன்று நாட்டை சேர்ந்த மக்கள் ஒருவர் பிரம்மனை நோக்கி தவம் செய்தாராம். பிரம்மா அவர்களை முன்னால தோன்றியவுடன் அமெரிக்காக்காரர் கேட்கிறாராம், எங்க நாட்டிலே எப்பொழுது பூரணமான அமைதி ஏற்படும், உள்நாட்டு பூதல்கள் எல்லாம் தீரும், சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்று கேட்டாராம். உடனே பிரம்மா ஒரு 10 நிமிடங்கள் யோசித்து அதற்கு இன்னும் 140 வருடங்கள் ஆகும் என்று சொன்னாராம். கடவுளே அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொன்னாராம் அவர். அடுத்ததாக இங்கிலாந்து நபருக்கு பிரம்மா காட்சி கொடுக்கிறார். அவரும் தன்னுடைய நாட்டினுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எப்பொழுது இது தீரும் என்று கேட்ட பொழுது 100 வருடம் ஆகும் என்று சொன்னாராம். அவரும் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொல்லி இயங்கினாராம். அடுத்ததாக இந்தியர் எழுந்து கேட்டாராம் பிரம்மனை நோக்கி. பிரம்மா அழுதாராம், அதை பார்க்க நானே இருக்க மாட்டேனேன்னாராம். நமக்கு சிரிப்பு வருகிறது. எப்படி இருந்த ஒரு உயர்ந்த நாட்டை இந்த நிலைக்கு சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டார்களே. ஞானம் ஓங்கிய நாடாயிற்றே, உலகத்திற்கு ஆன்மீக பாதையை தந்த நாடாயிற்றே, உலக நாடுகள் போற்றி வணங்கிய தாயாயிற்று, விவேகானந்த பெருமான் இறங்கியுடன் தொட்டு வணங்கிய மண்ணாயிற்று, அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நாமெல்லாம் அதற்கு கருவியாக வேண்டும். நம்மால் இயன்ற அளவு பணி செய்ய வேண்டும். அதனால்தான் இது போன்ற சொற்பொழிவுகளை செய்வதற்கு முயற்சிக்கின்றேன்.